உள்ளமனும் குடத்தில் உக்கமனும் தரணியில் உறுதியாக தண்ணீரை அன்படும் கொண்ட குட்டியினை படுத்தி தருகன் பார்த்து கள்ளவனை பசுவது கவலமனை கணித்து கருணையினும் வெள்ளமதம் புழி சித்தி வெள்ளத்தில் அணித்து ஒருவனை கழித்திருப்பான். ஊழியர் ஒன் வெப்பொழித்த போலியர் ஒன் கடல் ஊற்றி ஆடிமிசைகள் மிதப்பில் அணைந்தவரான அடிபோற்றி பதம் ஊற்றி ஊழிமடி திருவாத உர திருத்தாள் தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியது எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரெங்கும் திருவாசகம் என்னும் பேன். எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருளின் அணை கூடியிருக்கக்கூடிய அடியார்த்தர் கூட்டமாக அவங்களுடைய பொன்னார்த்தருடைய எட்டு அடியினுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விழாவானது மகான் ஸ்ரீ ஒடுக்குத்தூர் சுவாமியுடைய திருமணத்திலே 54வது ஆண்டு எல்லாமல்ல ஆடல் வெள்ளானுடைய திருவருளினாலும் மணிவாசக பெருமானுடைய குருவருளினாலும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே இன்றைய தினம் திருவம்பாவையிலே நாம் 18வது திருப்பாடலை சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கிறது. எட்டு வருகின்ற இடங்கள் எல்லாம் சிறப்பு. எங்கே எட்டு வந்தாலும் அது நன்மைக்குரியதாக விளங்கும். ஆனா உலக வாழ்க்கையில பார்த்தோம்னு சொன்னா எட்டை எட்டாம் இடத்துலன்னு சொல்லி எட்ட ஒதுக்குவாங்க. ஆனால் எட்டுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு, நான் வேணும்னே கேட்டே வாங்கினேன் எட்டு நம்பர் வேணும். என்னுடைய முதல்ல நான் என்னுடைய டூ வீலர் வாங்கும்போது கூட்டுத்தொகை எட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி 2 1 3 2 2 1 3 3 6 3 எட்டு. நான் ரீசேல் ஆகாது, நான் ரீசேல் பண்ணாதானே ரீசேல் ஆகுது, நானே வச்சுக்கிறேன், எட்டு எனக்கே உரியது. அப்படி எட்டை கேட்டு வாங்கி எட்டை நாம் எட்டு வருகின்ற இடங்கள் எல்லாம் சிறப்புடையது என்று. ஆனா உலக வழக்கில் பாத்தீங்கன்னா எட்டு எட்டு எட்டுலயா பிறந்தீங்கன்னு கேட்பாங்க. ஆனா எட்டிலே பிறந்தோம் என்று திருமுறையிலே நாம் மாறுதட்டி கொள்ளலாம். எட்டுக்கு அவ்வளவு சிறப்புங்க. எட்டுக்கு வந்து நீங்க இது நாள் வரையில நீங்க எட்டோ அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா இன்னையிலிருந்து நீங்கள் எட்டு என்பதாக சொல்லி உங்களுக்கு ஒரு உறுதியை நீங்க எடுத்துக்கொள்ளலாம், பெருமையாக சொல்லலாம். அப்படி பெருமையாக சொல்லுகின்ற நிலையிலே எட்டாவது நிலை சிறப்பு. அப்படி 18 என்கின்ற இந்த எட்டாவது நிலை என்பதாக அமைகின்ற இந்த திருப்பாடல் மிகச் சிறப்பான ஒரு நிலையை காட்டுகிறது. அண்ணாமலையானை வாயார அழைத்து பாடிய நிலை மணிவாசக பெருமான் வாயிலிருந்து அண்ணாமலையான் என்ற அந்த திருநாமம் வந்தது என்பதாக சொன்னால் இந்த பாடலுக்குரிய சிறப்பு பாருங்கள். அங்கிருந்துதான் பாடுறார். நம்மளுடைய பயணம் எப்படி அமைகின்றது என்பதாக சொன்னால் வீட்டிலே இருப்பவர்களை எழுப்புகின்ற நிலையிலே சில பாடல்கள், வீட்டில இருக்கிறவர்களை எழுப்புதல், முதல்ல வீட்டிலே இருந்து வழிபாடு தொடங்க வேண்டும் என்பதை காட்டுவது திருவாசகம். வீட்டிலே இருப்பவர்களை ஒவ்வொருவராக எழுப்பி எழுப்பி வீதிக்கு வருகின்ற நிலை திருவாசகம். இப்பொழுது வீதி முழுவதும் கோஷமாக வர வேண்டும். வீதியிலே இருந்து செல்லுகின்ற பொழுது கோயில் பிடா பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய திருக்கோயில் பணிபுரிபவர்களை அவர்களிடத்தில் வினாவி சென்று பொய்கையிலே நீராடி நீராடிய பிறகு திருக்கோயில் தரிசனம் என்ற நிலையிலே திருவண்ணாமலைக்கு இப்பொழுது அந்த பெருமானுடைய திருவடியை அடிவாரத்தை தொழுகின்ற இடம் இந்த இடம், பெருமானுடைய திருவடியை தொழுகின்ற இடம். ஆக திருவண்ணாமலையிலே மணிவாசக பெருமான் நம்மை அழைத்து செல்கின்றார் திருக்கோயிலுக்கு. நாம் இப்பொழுது மணிவாசக பெருமானோடு திருவண்ணாமலை பெருமானை தரிசனம் செய்கின்ற பேறு நமக்கு வாய்ப்பிருக்கிறது. அப்படி காட்டுவதுதான் திருவம்பாவை. ஒவ்வொரு வீட்டிலே அப்படி வீட்டிலே இருந்து வருகின்ற நிலையிலே அந்த பெண்கள் எல்லாம் ஆனந்தத்தோடு பேசிக்கொண்டு வருகின்ற அந்த நிலையை காட்டுவார் திருவாசகம். இந்த திருமுறைகளிலே பெண் நூல் என்பதாக சான்றோர்கள் சொல்வார்கள். திருவாசகம் என்பது பெண் நூல், மற்ற நூல்கள் எல்லாம் ஆண் நூல் என்பதாக சான்றோர்கள் சொல்வார்கள். திருவாசகம் பெண் நூல். பெண்ணு என்பதாக சொன்னால் யார் பேணுவார்களோ அவர்கள் பெண். இந்த உயிரை பேணுவது திருவாசகம். ஆகையினாலே திருவாசகம் பெண் நூல். தாய் பேணுவதை போல, தாயை போல நம்மை பேணுகின்ற நூல். ஆகையினாலே இந்த நூலை பெண் நூல் என்பதாகவே சான்றோர்கள் உணர்ந்து உணர்ந்து சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இந்த திருவாசகத்திலே அண்ணாமலையானை பற்றிய அந்த குறிப்பினை உடைய இந்த பாடலை பாடுவதற்கு முன்னதாக 25வது பதிகம் ஆசை 10. இந்த ஆசை 10 பதிகம் தான் இதற்கு அடிப்படையான ஒரு அடித்தளத்தை காட்டுகின்ற திருப்பதி. மணிவாசக பெருமான் அண்ணாமலை அடிவாரத்திலே இருந்து கூவுகின்ற திருப்பதிகமாக இந்த திருப்பதிகத்தை நாம் அமைத்துக் கொள்ளலாம். இது திருப்பெருந்துறையில் அருளியது என்பதாக இருந்தாலும் திருவண்ணாமலைக்கு எவ்வாறு பொருந்துவது என்பதை இந்த முதல் பாடலை நீங்கள் சற்று கவனம் செலுத்தினால் தெரியும். ஆசை 10 25 முதல் திருப்பாடல்.
போயிட்டு இருக்கிறேன்.
அவசர அவசரமா ஒரு வேலைக்காக போயிட்டு இருக்காரு. வாயா திரும்ப கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இழுத்த உடனே டிராக்கே மாறிடும். இந்த வான்னு ஒரு சொல் அங்க போயிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன், எங்கேயோ போயிட்டு இருந்தது டிராக் மாறி இங்க வந்துடும். எவ்வளவு வேல்யூ பாருங்க அந்த வான்னு ஒரு வார்த்தைக்கு. வீட்டுக்கு வந்து உள்ள வாசலுக்கு வந்தவங்கள வான்னு சொல்லணும். இந்த வான்னு சொல்லலைன்னு சொன்னா வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன். என்ன வீட்டுக்கு வந்தவன வான்னு சொன்னியா ஒரு வார்த்தை. அப்ப அந்த வாக்கு எவ்வளவு நம்ம வேல்யூ கொடுக்கறோம் பாருங்க. எல்லாரும் வான்னு சொன்னாங்களே, என் மருமகன் மட்டும் வான்னு அவர் சொல்லல, வாயிலிருந்து வரலன்னு. வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் வாவான்னு கூப்பிட்டுருப்பாங்க. யார் தன்னை வான்னு கூப்பிடலன்றத கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அவர் சொல்லல, ஏன் சொல்லல அப்படின்னு அத ஒரு இஷ்யூ இவர் சால்வ் பண்ணிட்டு இருக்கணும். இல்ல இல்ல வான்னு சொன்னா, அமுக்கமா சொன்னா, அந்த வான்னு சொன்னா அந்த சொன்னது உங்களுக்கு கேட்கல அப்படின்னு சொல்லி சமாளிச்சு, இந்த வான்னு சொன்னத அப்படி ஒரு சமாளிச்சு நம்ம இருக்கணும். ஏன்னா அந்த வாக்கு அவ்வளவு சிறப்பு. இருளை துறந்திட்டு இங்கே வா, வா என்ற வான் கருணை வான்னார். அப்படி போயிட்டு இருந்தவர் வான்னார்லயே அந்த வான்னு ஒண்ணு சொன்னது நிலையை குலாப்பத்து 40 அது என்ன, அந்த வான்னு சொன்னது எங்க கொண்டு போய் என்னை நிறுத்துச்சுன்னு ஒரு வா அப்படின்னு சொன்னது 40 பதிகம் முதல் பாடல்ல அதை சொல்றாரு. பந்திக்கு முந்துறது சாப்பாட்டுக்கு இல்லைங்க, இந்த சாப்பாட்டுக்காக கொண்டு வரான் எல்லாத்தையும். ஏன்னா அவனுக்கு பிடிச்சது பந்திக்கு முந்தினோடனே எல்லாம் முதல் பந்தி போட்ட உடனே பாத்தீங்கன்னா கேட்ல ரெண்டு பேர் நிப்பான். அந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அவ்வளவு அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கலன்னு சொன்னா அப்படியே அழைதிறந்த வெள்ளம் போல. அழைதிறந்த வெள்ளத்துக்கு மணிவாசக பெருமான் ஒரு அற்புதமான விளக்கம் சொல்லுவார். அதற்கு சிறை பெறா நீர்னுவர். இந்த சிறை பெறாத நீர், நீர் சிறை பெறா நீர் போல் சிந்தைவாய் அப்படின்னு. அப்படி சிறை பெறாம அடிச்சுக்கிட்டு வருவோம். வருகின்ற அந்த நிலையில மூலபண்டாரம் வழங்குகின்றால் வந்து முந்துமின், அதுக்காக நம்ம முந்த வேண்டும். ஏன் உனக்கு எவ்வளவு காலம் இங்கே இருப்பது என்று தெரியல, இங்கே உனக்கு எவ்வளவு காலம் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது என்பது உனக்கு டெபினட்டா சொல்லல. ஆகவே எந்த காலம் உனக்கு இங்கே பெருமானுடைய அருளை பெற வேண்டும் நீ எண்ணுகின்றாயோ உடனே இருளை துறந்துட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான். இன்ஸ்டன்டேனியஸ் உடனே அத்துறையும் போச்சு. அமைச்சர் பதவி இதவி எல்லாவற்றையும் மறந்தார். ஒன்றே அந்த இரண்டு மட்டும் வச்சார். ஓடும் கவந்தியுமே உறவு என்று இட்டு பட்டினத்தார். ஒரே செகண்ட் பட்டினத்தாருடைய செல்வம் குபேரன் அவரு, அவருக்கு இல்லாத செல்வமா அவரு பண்ண, அவரு செல்வ குழிப்பு. அப்படி இருக்கிற செல்வத்தை அடுத்த ஒரே வினாடியில அத்துணையும் திறந்தார். கட்டின கோவணத்தோட வெள்ள வந்தார் கையில ஓடு. முனிவாசக பெருமான் சொல்றார் அமைச்சர் பதவி அத்தனையும் திறந்து அத்தனையும் விட்டார், எனக்கு இப்ப எது உறவுனார். ஓடும் கவந்தி, கவந்தினா போவணும், ஓடும் கவந்தியுமே உறவு என்று இட்டு பட்டினத்தாட்ட கேட்டாங்களா, ஏங்க எல்லாத்தையும் திறந்தீங்களே ஏன் ஓட்ட திறக்கலன்னு. ஓடு ஒன்ன வச்சுக்கிட்டு எதற்காக இப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் திறந்தேன் திறந்தேன். எல்லாவற்றையும் திறந்ததுக்கு அப்புறம் என்ன அப்புறம் உறவு, இந்த ஓட்டு கூட என்ன உறவு அப்படின்னு. ஐயோ ஓட்டு கூட உறவா, நீ சொன்னது சரி அப்படின்னு. நாம இருந்தா நான் எல்லாத்தையும் திறந்துட்டு வந்திருக்கேன், எனக்கே அட்வைஸ் பண்ண வேண்டிய நீ, ஏன் நான் பண்ண மாதிரி உன்னால பண்ண முடியுமா, இத்தனையும் திறந்து வந்துட்டு நின்றுட்டு இருக்கிற ஏன்ட்ட வந்துட்டு அட்வைஸ் பண்ண வரேன்னு சொல்லி கோவப்படுவோமே தவிர அதை எடுத்துக்கிறாரு பாருங்க. யார் எதை சொன்னாலும் எடுத்துக் கொள்ளுகின்ற அந்த பாங்கு, அந்த பக்குவம், அந்த நிலையில உடனே ஓட்ட தூக்கி உடைச்சாரு. இது இதுதான் இது ஒரு உரம், இதையே நான் வச்சுக்கிட்டு இருக்கணும். அப்புறம் ஓடு சரியா இருக்கா, ஓட வந்து பத்திரப்படுத்திட்டோமா, எவனாவது யூஸ் பண்றானா, யார யாராவது எடுத்துட்டு போயிட்டானா, அதுக்கப்புறம் அதுக்கு போயிடுவோம் சிந்தை. எனக்கு இந்த ஓட்டு மேலையா வச்சுக்கிறதுன்னு சொல்லி ஓட்டையை உடைச்சாரு. கரெக்ட், நீ சொன்னது ஓடும் கவந்தியுமே உறவு என்று. மணிவாசக பெருமான் இன்னும் ஒரு ஐடியா பண்ணார் டாக்டிக்ஸ். எனக்கு படிக்கும் பொழுது மணிவாசக பெருமான் ஏன் இப்படி சொன்னாரு ஏன் இப்படி சொன்னாரு ரொம்ப மண்டையை போட்டு உடச்சுக்கிட்டாங்க. இந்த பாட்டு ஓடும் கவந்தியும் உறவு என்று இட்டுன்னு ஒரு அழுத்தம் போட்டா இருப்பாருங்க. உறவுன்னு எப்படி வச்சுக்கலாம் இத, ஓட்டையும் கவந்தியும் ஆகிய கோவணத்தை எல்லாவற்றையும் துறந்த நிலையிலே இணையா திருவடி எந்தடை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்துணையும் கம்ப்ளீட் ஸ்வைப் அவுட். அதுக்கப்புறம் எங்கேருந்து வந்தது ஓடு கவந்தி என்ற உறவு இல்லையா, அத்தனையும் ஸ்வைப் அவுட் ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்ல, சுத்தமா பல்லு பளிச்சுன்னு இருக்கு. அப்படி இருக்கிற நிலையில அத்துணையும் துறந்த நிலையில சொல்லுகின்ற மணிவாசக பெருமான் இங்கே ஒரு உறவு என்ற ஒரு நிலையை சொல்றாரு. ஓடும் கவந்தியும் உறவு என்றுட்டு அப்பதான் தெரிஞ்சது இவர் ஏன் ஓட்டையும் கவந்தியும் உறவாக வைத்துக் கொண்டார் என்பதாக ஒரு அற்புதமான சூட்சம் அதுல இருக்கு. என்னன்னா ஓடு என்று சொல்லக்கூடிய இந்த ஓடு எது என்பதாக சொன்னால் எங்கள் பெருமான் திருக்கையிலே இருக்கக்கூடியது ஓடு, எங்கள் பெருமானிடத்திலே இருப்பது கோவணம். எனக்கு அவரே உறவாக வந்த பிறகு கவந்தியாகிய கோவணத்தை எண்ணுகின்ற போதெல்லாம் அது சிவம்தான். கையில இருக்கக்கூடிய ஓடும் அந்த பெருமானையே எண்ணுகின்ற நிலைக்கு கொண்டு வருதுனால அதுவும் சிவம்தான். ஆகவே சிவம் எனக்கு உறவு, ஆகையினாலே ஓடும் கவந்தியும் எனக்கு உறவு. ஓடு சிவத்திற்குரியது, கீழுடை கோவணமும் சிவத்திற்குரியது, ரெண்டும் துண்ணம்பை கோவணம் சொல்லுவார். துண்ணம்பை கோவணம் ஓடு கையில வச்சிருக்கிறார். எதுக்கு வச்சிருக்கிறார், அந்த ஓட்டை பார்க்கும் பொழுதெல்லாம் என்னுடைய அறியாமையை அவரிடத்துல பிச்சையா போடணும், என்னுடைய ஆணவ இருளை அங்கே பிச்சையா போடணும். அப்படி ஓடும் கவந்தியும் உறவு என்றிட்டு தேடும் பொருளும் சிவன் கடலே என தெரிந்தனர். சிவன் கடலே, அதனாலதான் அடுத்ததா சொன்னார் தேடும் பொருளும் சிவன் கடலே என தெரிந்து. எல்லாம் சிவமாகிய நிலையே, எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் சிவமாக பார்க்கக்கூடிய நிலையிலே இருக்கின்றார் மணிவாசகர் பெருமான். அப்படி இந்த திரு அண்ணாமலை அந்த அடிவாரமாகிய அந்த அடிவாரத்தை பொழுது சோதி மயமாக இருக்கக்கூடிய சிவத்தை வணங்குகின்ற நிலை. இங்க இந்த பாடலுக்கு ஒரு தலைப்பு மணிவாசக பெருமான் கொடுத்திருக்கிறார். எங்க கொடுத்திருக்கிறார் அப்படின்னா சிவபுராணத்துல இந்த பாடலுக்கு அண்ணாமலையான் அடிக்கமலம் செந்திரஞ்சும் இன்னோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றார்போ அப்படின்ற இந்த பாடல் தலைப்புக்கு ஒரு அற்புதமான ஒரு தலைப்பாக அடியன் கருதுகின்றேன். அற்புதமான தலைப்பு கொடுத்திருக்கிறார் எங்க சிவபுராணத்துல. சிவபுராணத்துல பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்து அருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய் சுடரே, இதுதான் இந்த பாடலுடைய தலைப்பு. ரொம்ப அற்புதமான ஒரு இடம் மணிவாசக பெருமான் காட்டுவார். இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே கூம் என்ற இலக்கணத்தை காட்டிய மணிவாசக பெருமான் அதற்கு முத்தாய்ப்பாக சிவபுராணத்திலே ஒரு அற்புதமான நிலையை சொல்றார். பொய்யாயின எல்லாம் போய் அகல, இறைவனை நெருங்குகின்ற பொழுது பொய்யெல்லாம் தானா அகலும். நீங்க ஒன்னொன்னா நீக்கிட்டு இருக்க வேணாம். அதுதான் இங்க ஒரு குறிப்பு சொல்றார் மணிவாசக. தான் எப்படி என்னுடைய பொய்யாயின தன்மைகள் என்று சொல்லக்கூடிய இந்த உலகப்பற்றுக்களை எல்லாம் ஒன்னொன்னா நான் எது எதுன்னு பார்த்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்கணும்னு சொன்னா அதுலயே எனக்கு நேரம் போடும். நமக்கு இருக்கிற பற்றா ஒன்னு தொடர்பு ஆக வருகின்ற ஆசா நிகழம் துகளாயின பின் பேசானுபூதி பிறந்ததுவே. ஆசா நிகழம் நிகழம்ங்கிறது சங்கிலி செயின் ரியாக்ஷன். ஆசை என்பது ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னா அது தொடர்பாக பல கோடி ஆசை தொடர்ந்து வருமா. எண்ணங்கள் எப்படின்னா ஒரு ஆசை ஒண்ணு வந்துட்டா போதும், அந்த ஆசையை தொடர்பாக இன்னொரு ஆசை, இந்த ஆசைக்கு அந்த ஆசை, அந்த ஆசைக்கு இந்த ஆசை, இப்படி ஒரு செயின் ரியாக்ஷன் என்பதாக சொன்னார். ஆசா நிகழம். அப்ப இறைவனுக்கும் உனக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளி எவ்வளவு என்பதாக கேட்டாங்க அருணகிரிநாத பெருமான். இறைவனுக்கும் எனக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய இடைவெளி எவ்வளவு? ஆசை என்கின்ற சங்கிலியினுடைய ஒரு முனையிலே நீ இருக்கின்றாய், ஆசையினுடைய சங்கிலியின் மறுமுனையிலே இறைவன் இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசைகள் அதிகமா இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இஸ் அவே ஃப்ரம் மீ. அப்ப இந்த ஒன்னு ஒன்னா சங்கிலிய நான் பிரிச்சு 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 வந்துட்டு இருந்தேன்னு சொன்னா எந்த காலத்துல நான் சங்கிலிய உடைச்சு வர்றது? அதுக்காக என்ன பண்ணாரா, ஆசா நிகழம் துகளாயின பின்னர் பொடி பொடியா போயிடணும். ரெண்டுத்துக்கு இருக்கிற நடுவுல இருக்கிற சங்கிலி எப்படி போனோம்? தூள் தூளா போறது. அப்படி ஆசா நிகழம் என்கின்ற நிலையிலே ஆசை என்கின்ற அந்த பற்று ஒன்று ஒன்றாக நாம நீக்கிக் கொண்டிருக்க தேவையில்லை. அது தானாக நீங்கும். எப்படி நீங்கும்னா, எப்பொழுது சூரியனுடைய ஒளி வருகின்ற பொழுது இருள், இருளை போய் யாராவது சொல்லுவாங்களா சூரியனுடைய ஒளி வந்துருச்சு நீ அதை பிளீஸ் வெக்கேட், சூரியனுடைய ஒளி வந்துருச்சு கிளம்பு நீ அப்படின்னு யாராவது போய் இருள சொல்லிட்டு இருக்கிறோமா? தேவையில்லையே. எப்பொழுது சூரியனுடைய ஒளியானது தோன்றுகிறதோ அதே நேரத்திலே இருள் விலகுவதைப் போல, எப்பொழுது மெஞ்ஞானமாகிய ஒளி உள்ளே தோன்றுகிறதோ அப்பொழுது பொய் என்று சொல்லக்கூடிய அத்தனையும் நீங்கும் என்பதை காட்டுவதுதான் இந்த திருப்பாடு. பொய்யெல்லாம் போயிடும், எல்லாம் மெய்யாக விளங்கும். அப்ப மெய்யாக விளங்கக்கூடிய அந்த சிவத்தை அனுபவம் செய்கின்ற நிலைதான் அண்ணாமலையான் என்ற அவனுடைய திருவடியை வணங்கும் நிலை. இதுல ஒரு அற்புதமான ஒரு வாக்கு, பொய்யாயினை எல்லாம் போயகல வந்தொருளி, பொய்யாயினை எல்லாம் போயகல வந்தொருளி, பொய்யாயினை எல்லாம் போய் அகல வந்தொருளி, பொய்யாயினை எல்லாம் போய் வந்தொருளி, பொய்யாயினை எல்லாம் அகல வந்தருளி சொல்லிருக்கலாம். ஆனா மணிவாசக பெருமான் சொன்னார் பொய்யாயினை எல்லாம் போய் அகல, பொய்யாயினை எல்லாம் போய் அகல. என்னது போனது? கேட்டு கதவு மாதிரி இருக்க போய் அப்படின்னு சொன்னாலே போதுமே, போய் அகல வந்தருளி என்று சொல்லுகின்ற அந்த ஒரு சொல் ரொம்ப அற்புதமான ஒரு நிலைங்க. அதுதான் திருவண்ணாமலை இந்த பதிகத்தின் இந்த பாடலினுடைய தனிச்சிறப்பு. போய் அகல வந்தருளி என்பது போய் என்பதாக சொல்லுகின்ற நிலை போனது. இப்ப வான்மீகி எங்க அப்படின்னா சிவாலயத்துக்கு போயிட்டார், சிவாலயத்துக்கு போனார். இப்ப சிவாலயத்துக்கு போயிட்டாருன்னு சொன்னா நாளைக்கு வகுப்புக்கு வருவாரா வரமாட்டாரா? இன்னைக்கு போனார்னு சொன்னா நாளைக்கு வருவாரு தானே அர்த்தம். இப்ப போனார் என்பதாக சொன்னால் வரும் அர்த்தம், வரும் என்பதாக சொன்னா போகும்னு அர்த்தம். இது சைவ சித்தாந்தம். எது வருதோ அது போகும், வருவது எல்லாம் போகும். அதனாலதான் அறிவு எனக்கு வந்ததுன்னு யாரும் சொல்லவே கூடாது. எனக்கு இப்பதான் அறிவு வந்துச்சு, நீங்க சொன்னோன்னதான் எனக்கு இப்பதான் அறிவு வந்துச்சுன்னா இப்ப இவ்வளவு அறிவு இல்லாம இருந்ததுன்னு ஆயிடும். இல்ல இந்த அறிவு போயிடும் ஆயிடும். சர்க்காரியவாதம் இல்லது வராது உள்ளது அழியாது சர்க்காரியவாதம். அப்ப வர்றதுன்னு சொன்னா வருவதெல்லாம் போகும், போனதுன்னு சொன்னா போனதெல்லாம் வரும். இருள் போனதுன்னு சொன்ன உடனே மணிவாசக பெருமாண்ட ஐயோ சுவாமி இருள் போயிருதுன்னு சொல்றீங்களே திருப்பி வருமோ அப்படின்னு சொல்லி அவருடைய திருவடியை வணங்கினாங்களா. இருள் போனது போனது போனதுதான், அது திரும்பவே வராதுன்னு சொல்லி அகல வந்து அருளினர். போனது திரும்பி வந்துருமான்னு கேட்டா இல்ல இல்ல திரும்பி வரவே வராது. மீண்டும் வாரா நெறியை அருளுவது திருவாசகம். மீண்டும் வாரா நெறி திருப்பி வருகின்ற நிலையானா இல்ல இல்ல போனது போனதுதான். அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்கு இந்த இருளை துறந்து இங்கே வான்னு கூப்பிட்டு அந்த இன்பத்தில் அனுபவிச்சா அது அங்கேயேதான் இருக்கும். மீளா அடிமை உனக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூளா தீ போல் உள்ளே கணன்று முகத்தால் மிக வாடி ஆளாய் இருக்கும் அடியா தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கு இருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே. மீளா அடிமை திரும்பி திரும்பி வந்துட்டு போறதானா இல்ல இல்ல எப்பொழுதும் இறைவன் திருவடியிலே இருமாந்து இருப்பன்களோ ஈசன் சேவடிக்கள் இருமாந்து இருப்பன்களோ எப்பொழுதுமே பெறுகின்ற நிலை அது. அப்படி இன்பம் எப்பொழுதுமே இருப்பதை போல இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்ற நிலைதான் இருள் போய் அகலனது. அகலன திரும்பி வரவே வராது என்ற ஒரு அற்புதமான ஒரு நிலையை காட்டு. பொய்யா இணையெல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடர். எது மெய்ஞானம் என்பதை காட்டுவதுதான் இந்த திருப்பாடல். அந்த மெய்ஞானத்தை காட்டும் முகமாக மிக அற்புதமாக மணிவாசக பெருமான் வைக்கிறார். அண்ணாமலையான் அடிக்கமலம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த பாடலை தொடங்குகின்றார். இந்த 18வது திருப்பாடல் அண்ணாமலையான் அடிக்கமலம் இறஞ்சுகின்ற அந்த நிலையை திரு அம்மானை என்ற பாடலிலே திருவம்பாவை அருளி சேர்ந்து அங்கே திருவண்ணாமலை, அதே போல திரு அம்மானையும் அங்கே அருளி செய்கின்றார். இந்த திரு அம்மானை என்ற பகுதி 10வது திருப்பாடலிலே திரு அம்மானையிலே இந்த அண்ணாமலையானை அழைக்கின்றார். இங்கே முன்னே அழைத்தார், அங்கே பின்னே அழைப்பார். 8வது அதுவும் 8 பாருங்க, 8வது பதிகம் 10வது பாடல்கள்.
Thank you.
திருப்பாண்டி பதிகம். திருப்பாண்டி பதிகம் இறைவன் என்று சொல்லக்கூடிய இந்த இறைவனுடைய அருளை பெறுகின்ற காலம் எதுன்னு கேட்கிறேன். எந்த காலம்? ரொம்ப அற்புதமான அந்த காலம் இதுதான். இந்த காலத்தை உணர்த்துவதுதான் அண்ணாமலையான் என்ற இந்த பாடலினுடைய சிறப்பு. எந்த காலத்தை உணர்த்துகின்றார்? சிறியும் பிறவிக்கு நல்லவர் செல்லன்மின். நாலாவது பாடல், 36வது பதிகம், 4வது பாடல். செறியும் பிறவிக்கு நல்லவர் செல்லன்மின். செறியும் பிறவி, பிறவி எப்படிப்பட்ட பிறவியா? பிறவி செறியும் பிறவி, செறிதல் என்பதாக சொன்னால் இந்த கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, செறிவு அதிகமாக இருக்கு. வினை கணக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிறவிக்கு எத்தனை 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 பிறவிகளும் அத்தனையும் நீக்கி நம்மை மேல்நிலைக்கு கொண்டு வருவது திருவாசகம். செறியும் பிறவியை நீக்கும் நூல் திருவாசகம். ஒரு ஒரு நிலையிலையும் திருவாசகத்தை உணர வேண்டும். அது நீக்குகின்றது திருவாசகம். பிறவி எந்த பிறவி எப்பொழுது வரும்னு யாருக்கு தெரியும்? இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, யாது வருமோ அறியேன் எங்கோவே. பிறவி என்ற நிலையில இந்த பிறவி வந்துருச்சுன்னு சொன்னா இந்த பிறவியில இறைவனை வணங்க வேண்டும், திருவாசகத்தை பாட வேண்டும்ன்ற ஒரு ஒரு நிலை, ஒரு அந்த ஒரு அனுபவம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, உடனே புடிச்சுக்கிறார் மணிவாசகம். இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனை வணங்குகின்ற காலம் எந்த காலம்? இறைவனை எந்த காலத்துல வணங்கலாம்? சிறந்த காலம் எது? இல்ல ஒரு ஒரு கால ஒரு காலையில இருந்து எழுந்திருக்கிறதுல இருந்து இரவு தூங்குற வரையிலும் என்ன, அந்த காலத்துல இறைவனை வணங்குவதற்கான காலம் எது? சிறந்த காலம், விடிய காலம். எக்காலமா? எக்காலம் போட்டு சொல்றேன். எக்காலம், எக்காலம்னா எக்காலம், அதான் கேள்வி. அவர் கேள்வி நம்மக்கே விடுறாரு. இறைவனை வணங்குறதுக்கு எந்த காலங்கள் சிறந்தது? எக்காலமும் அம்மையார் ஒரு எக்காலமும் அப்படின்னு ஒரு உண்மைப்பட்டு முடிச்சு மணிவாசக பெருமான் கேக்குறாங்க. இறைவனை வணங்குகின்ற, நன்றாக இறைவனை சிறப்பாக வணங்குகின்ற காலம் எந்த காலம் அப்படின்னு சொன்னா மணிவாசக பெருமான் சொல்றாரு, இறைவன் கிளர்கின்ற காலம் இக்காலம். இதுதான் மணிவாசகம். இறைவனை வணங்குற காலம் எந்த காலம்னா பாஸ்ட் டென்ஸ் இல்ல, ஃபியூச்சர் டென்ஸ் இல்ல, பிரசன்ட் டென்ஸ். இக்காலம் இறந்த காலம்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ். இனி வரப்போகின்ற காலம் என்பது நமக்கு தெரியாது, நம்ம கிட்ட இல்ல. வரப்போறதையும் தெரியல, இதுவரையில நடந்ததையும் விட்டாச்சு. ஆனா இருக்கிறது நடுவுல என்னன்னா, நடுவுல இருக்கிற நிலை என்பது நிகழ்காலம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் இறந்த காலத்தினுடைய தன்மையை மாற்றி எதிர்காலத்தின் சிறப்பை நிர்ணயிப்பது நிகழ்காலம். சென்ற காலத்தின் பழுதிலா திறமும் எதிர்காலத்தின் சிறப்பும். சேந்தனார் பெருமான் சொல்றார் பாருங்க, பெரிய புராணத்துல திருவாசகத்தை உணர்ந்து உணர்ந்து சொல்றார், இறைவன் கிளர்கின்ற காலம் இக்காலமா? ஆஹா, எங்கள் ஞானசம்பந்த பெருமான் வர்ற காலம் எந்த காலம்? இக்காலம் போட்டு அந்த இடத்துல அமைச்சார். இன்று இங்கு எழுந்து அருள பெற்ற பேரு இக்காலத்துக்கு இவ்வளவு கொடுத்தார். இக்காலம் நீங்க ஒரு வார்த்தையை கொஞ்சம் வந்து அப்படி விரிக்கிறார் பாருங்க. இன்று இங்கு எழுந்து அருள பெற்ற பேரு இதனால் எற்றைக்கும் திருவருளுடைய போனது போனதுதான். வினை கணக்கு ஏறினது ஏறினது தான், ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. பாஸ்ட் டென்ஸ் ஒண்ணும் பண்ண முடியாது. போச்சுன்னா போச்சு, 7:30 போச்சுன்னு சொன்னா 7:30 போனது தானே தவிர, 7:30 எத்தனை கோடி கொண்டு வந்து நீங்க திருப்பி இந்த 7:30 வாங்க முடியுமானா? முடியாது. போனது போனது தானே. இந்த பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இந்த பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அப்ப ஃபியூச்சர் என்னன்னு அவன் கேட்டா, ஃபியூச்சர் இஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட். அது என்ன வேணா நடக்கலாம், அந்த ப்ராபபிலிட்டி இஸ் இன் யுவர் ஹேண்ட், என்ன வேணா இருக்கலாம். இப்பதான் மணிவாசக பெருமான் இப்படியா, இப்படியெல்லாம் இல்ல, இக்காலம் என்ற ஒரு சொல்லப்பட்டார், நிகழ்காலம். இந்த நிகழ்காலம் தான் சென்ற காலத்துல நீ செஞ்ச அத்தனையும் திருத்துவது, அது ஒரு பெரிய விஷயம். இந்த வினை கணக்கு அத்தனையும் செஞ்சு வச்சிருப்பான், சஞ்சீத வினைகள் பார்த்தா மூட்டை 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 மூட்டையா கிடக்கும், என்ன பண்றது இதெல்லாம். இப்ப இறைவனுடைய அந்த ஒரு அனுபவம் வந்துருச்சு, ஆஹா இறைவன் என்ற ஒருவன் இருக்கிறான்னு அனுபவம் வந்துருச்சு. இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன், இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு உணர்த்திட்டேன், இறைவனுடைய தன்மை உணர்ந்துட்டேன். ஆனா ஆகாமியத்தை நான் வராம தடுப்பேன். செஞ்சதெல்லாம் என்ன பண்றது, மூட்டையில இருக்கிறதெல்லாம் என்ன பண்றது, மூட்டையில இருக்கிற பாஸ்ட் டென்ஸ் என்ன பண்றது அப்படின்னா, பெருமான் சொல்றான் இங்க வந்துட்டல, இப்ப இந்த காலத்துக்கு வந்துட்டல, இனி எந்த காலத்தை பற்றியும் கவலைப்படாது, இருக்கிற அத்தனை மூட்டை கணக்கையும் நீக்கி இனிமேல் வரப்போகின்ற தன்மை அருள்நிலை அருள்வாண்டினையும் கொடுப்பது இக்காலம். தெரியும் துறவிக்கு நல்லவர் செல்லர்மின், தென்னன் நன்னாட்டு இறைவன் கிளர்கின்ற காலம் இக்காலம், எக்காலத்துள்ளும் ஐயா சொன்னாங்கல்ல, எக்காலத்து உள்ளும் இக்காலம், அதாவது இக்காலம் எக்காலத்து உள்ளும், ரொம்ப அற்புதமா சொன்ன இக்காலம் எக்காலத்து உள்ளும், இந்த காலம் எக்காலத்தையும் அடக்கி கொண்டு இருப்பது நிகழ்காலம். ரொம்ப அற்புதமான திருஞான சம்பந்தர் வரலாறே அதான். திருஞான சம்பந்தருடைய வரலாறு என்னன்னா, அவர் இந்த நிகழ்காலத்தை வைத்துக் கொண்டு சென்ற காலத்தினுடைய தன்மையை மாற்றி எதிர்காலத்தினுடைய திருநீற்றுவழியினுடைய சிறப்பை அமைத்ததுதான் திருஞான சம்பந்தர் வரலாறு. ஏன்னா இந்த காலத்தை பயன்படுத்திக்கும், அதனாலதான் அடுத்ததா சொன்னார் காலம் உண்டாகவே காதல் செய்து. எப்படி சொல்றாரு பாருங்க, காலத்துக்கு எவ்வளவு நம்முடைய மணிவாசக பெருமான் இடம் கொடுக்கிறார். காலம் உண்டாகவே, எந்த காலத்துல போய் வணங்கறது இறைவனா, காலம் என்ற நிலையில முதல்ல நேரத்தை சொன்னார். இப்ப காலம் என்பது நம்முடைய வயது, இந்த வயது எப்படிப்பட்ட வயதுனா காலம் உண்டாகவே காதல் செய்து. எப்போ உனக்கு இறைவனுடைய நிலை வந்துருத்தோ, அவனுடைய திருவடி வந்துருத்தோ உடனே புடிச்சுக்கொண்டார். இளமை காலம் தான் காலத்திலேயே சிறந்த காலம், அதனால காலம் உண்டாகவே காதல் செய்து. சிறுகாலை நாம் உறும் வாணிபம் நார் சுந்தர பெருமான், சிறு காலை அதாவது இளமை காலம் தான் சிறந்த காலம், எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும், எடுத்துக்கொள்ளும் அத்தனையும் கிராஸ் பண்ணும். இப்படி எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு கொள்கலத்துல அப்படியே எம்டியா இருக்கும், நிறைய எவ்வளவு வேணா போடலாம். வயசானவங்களை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு ஒரு திருவாசக பாடல நீங்க பாடுங்கன்னு சொல்றத வைக்கிறதுக்குள்ள நீங்க படுற பாடு இது பாடினா என்ன வரும், பாடணுமானா சத்தமா பாடணுமா கம்மியா பாடணுமா, இப்படி எல்லாம் உங்களை கேள்வி கேட்பானே தவிர பாடல பாடுனா பாட மாட்டோம். குழந்தைய கூப்பிட்டு பாடுன்னா உடனே ஆரம்பிக்கும். அதனாலதான் சொன்னார் காலம் உண்டாகவே காதல், இளமை காலம் உடனே அது உடனே புடிச்சிடும், உடனே 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 எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற காரணத்தினால மணிவாசக பெருமான் சொன்னார் காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின், காதல் செய்து உய்மின், அது உய்வதற்குரிய வழி நம்முடைய வாழ்க்கையில். அப்படி அண்ணாமலையாருடைய திருவடியை வணங்குவதற்காக தேவர்கள் எல்லாம் மணிமுடி என்று சொல்லக்கூடிய அந்த முடி, அதுல எத்தனை எத்தனையோ ரத்தினங்கள் எல்லாம் பொதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒளி உடைய ஒளிவுடைய அந்த மின்னோர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த மகுடம், இதை போட்டுட்டு எங்க போறாங்க, திருவண்ணாமலை பெருமானை வணங்குவதற்காக போறாங்கன்னா, அப்படி போய் அவருடைய திருவடியில விழுந்து வணங்குற போது பார்த்தா அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறஞ்சும் விண்ணோர் முடியின் மணி தொகை வீறு அற்றார் போர். அது எப்படி இருந்ததா, இதுவரையிலும் பளிச்சு பளிச்சுன்னு பாரு எப்படி போட்டிருக்காங்க பாருங்க, அந்த கம்மல் சும்மா வைரத்தோடு அங்க போட்டா இங்க அடிக்குது கண்ணுல, கண்ணு பூசும் வைரத்தோடு அங்க போட்டிருந்தா நம்ம அதுக்குன்னே காதை ஆட்டி ஆட்டி காமிப்பாங்க. நீங்க நல்லா வைரத்தோடு போட்டிருக்கவங்களை பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க காமிக்கணும்ன்றதுக்காகவே, அந்த ஷைன் நீங்க வாங்கணும் அப்படின்றதுக்காக ஆட்டுவாங்க. இந்த தேவர்கள் எல்லாம் தலையில அத்தனை கோடான கோடி ரத்தினங்கள் எல்லாம் விலை மதிக்கக்கூடிய அதெல்லாம் வச்சுட்டு போறான். போற போது எல்லாம் பாக்குறாங்களா, அப்பா என்னமா அடிக்குது ஷைனிங், அவங்க அந்த அந்த கிரீடத்துல இருந்து வரக்கூடிய ஒளி இப்படிப்பட்ட ஒளியான்னு சொல்றாங்க. இந்த ஒளியானது எப்ப அண்ணாமலையா திருவடியில போற வணங்குறாங்களோ அப்பொழுது பார்த்தா எங்கயா போச்சு இந்த ஒளி அப்படிங்க, இவ்வளவு எல்லாம் அடிச்சிட்டு இருந்தது. ஏன்னா இந்த ஒளி இறைவனுடைய திருவடியினுடைய ஒளிக்கு முன்னாடி அத்தனையும் வீறு அற்றார் போல். சரி, இது எப்படி நம்ம காமிக்கிறது, இப்படி சொல்றீங்களே எப்படி அப்படின்னு கேட்டாங்களா மணிவாசகம், வீறு அற்றார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப. ரொம்ப அற்புதமா சொல்ற மணிவாசக பெருமான் சொல்ல வந்தது, பெண்கள் எல்லாம் அந்த அண்ணாமலையிலே போய் வழிபட போகின்ற காலம் எந்த காலம் அப்படின்னா, கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப, இந்த சூரியன் தோன்றுகின்ற நேரம் அந்த நேரத்துல போய் வணங்குறாங்கன்றதான் சொல்ல வரணும். ஆனா அந்த சொல்ல வருகின்ற காலத்திற்கு முன்னதா போட்டார் அவைகள் தாம் அகல. சூரியன் ஒளி வருவதற்கு முன்னதாக வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய ஒளி பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், அவை ஒண்டர் வாட் யூ ஆர் அப்படின்னு. எப்ப நைட்ல பார்க்கும் போது வாட் யூ ஆர், அப்புறம் காலையில வாட் வேர் வேர், வாட் வேர் வேர் யூ ஆர் யூ வேர் இல்லனா. மேலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒளி உடையதா இருந்தது, அற்புதமா இருந்தது. ஆனா எப்ப சூரியனுடைய ஒளி தோன்றுச்சோ நட்சத்திரங்கள் எங்க இப்ப மாயமா மறைஞ்சிருச்சா? இல்லையே, அந்த நட்சத்திரங்கள் வானத்திலேயே தானே இருக்கிறது. ஆனால் நட்சத்திரங்களுடைய ஒளியானது இப்பொழுது சூரியனுடைய ஒளிக்கு முன்னே நிற்கவில்லை. பொய்யாகின எல்லாம் போய் அகல வந்து அருளி. அப்ப இறைவனுடைய ஒளிக்கு முன்னாடி அத்தனை பொய்யும் போயிடும். எல்லா பொய்யாயின எல்லாம் போய் அகலனர், எல்லா அந்த தார அந்த ஒளியானது மங்குவது. இது எப்படி இருந்தது இதைத்தான் முன்னாடி சொல்றார், அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறஞ்சும் மின்னோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றாற் போல் தண்டார் ஒளியின் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப ஒளி மழுங்கி. எது இந்த தாரைகளுடைய ஒளி எப்படி நீங்குகின்றதோ அதே போல இறைவனுடைய திருவடியிலே வந்து விழுகின்ற இந்த தேவனுடைய தலையிலே இருக்கக்கூடிய மணியினுடைய ஒளியானது இறைவனுடைய ஒளிக்கு முன்னே நிற்கவில்லையோ அதை போல சூரியனுடைய ஒளியானது முன்னே இந்த நட்சத்திரங்களுடைய ஒளி நிற்காது. தர்மத்தின் முன்னே அதர்மம் நிற்காது, அறத்தின் முன்னே தீவினை நிற்காது. எப்பொழுது ஓங்குகின்றதோ அப்பொழுது இது தானா அடங்கிடும். தானா இதை வந்து நீக்கணும் வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இறைவனுடைய ஒளியானது தோன்றுகின்ற பொழுது இருள் தானாக நீங்கும். அப்படி தானாக நீங்குகின்ற தன்மையை காட்டுவதுதான் இந்த நிலை. அதுல சொல்ற கண்ணார் இரவி ஒன்று தன்னால் ஒளிமழுங்கி தாரகைகள் தாம் அகல பெண்ணாகி ஆணாய் அழியாகி பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதவுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடேலோ என்பார். அண்ணாமலையானுடைய திருவடியை வணங்க நிற்கின்ற அந்த நிலையில சூரியனை பற்றி சொல்லுகின்ற போது கண்ணார் இரவி என்பதாக சொல்லுவார். அதே நிலையிலே கண்ணார் அமுதம் என்பதாக சொல்லுவார். கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரம், கண்ணார் இரவி அது என்ன, கண்ணார் இரவி, இரவி என்பது சூரியன், கண்ணார் இரவி என்பதாக சொன்னா இந்த சூரியனுடைய ஒளி இருந்தாதான் கண்ணு பார்க்க முடியும். இந்த சூரியனுடைய ஒளி நமக்கு வேறாக இருந்து நமக்கு காட்டும். கண்ணொளி மட்டும் இருந்தா பத்தாது, கண்ணுக்கு ஒளி மட்டும் இருந்தா இருள்ல என்ன பொருள் இருக்குன்னு தெரியுமா? கண்ணொளி கண்ணு நல்லா தெரியுது. ரெண்டு பேரையும் ஒரு இருட்டறையில வச்சுட்டு என்ன பொருள் வச்சிருக்கிற மேஜையிலன்னு கேட்டா ரெண்டு பேருமே தெரியலன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அங்கே காட்டுகின்ற ஒளி இல்லை. அப்ப காட்டுகின்ற ஒளி என்பதாக சொல்லுகின்ற போது கண்ணார் இரவி என்பது இறைவன் நமக்கு வேறாக இருந்து நமக்கு எல்லாவற்றையும் உணர்த்தும் நிலை கண்ணார் இரவி. இறைவன் எல்லாம் வேறாக இருந்து உணர்த்த வேண்டும். வேறாக இருந்து உணர்த்துகின்ற தத்துவம் தான் கண்ணார் இரவி. வெளியில இருந்து நமக்கு காட்டணும் எல்லாத்தையும். இப்ப வெளியில இருந்து எல்லாம் காட்டுகின்ற நிலையிலே அவன் வேறாக இருந்து உணர்த்துகின்றான் இது 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 என்பதாக காட்டுகின்றான். அதே சிவம் உடனாக இருக்கின்ற நிலை அனுபவ நிலை. மூன்று நிலைகளில இருந்து இந்த உயிரை செலுத்துகின்றான் இறைவன். ஒன்றாய் இழுந்து செலுத்துவது இந்த உயிர் இந்த உடலிலே நிலை பெற்று இருப்பதற்கு ஒன்றாய் இருக்க வேண்டும். உயிர் நிலையா இருக்கணும்னு சொன்னா ஒன்றாய் இருக்கணும். இறைவன் ஒன்றாய் இருக்கிற காரணத்தினாலதான் ஸ்டெபிளைஸ்டா இருக்கு. இல்லன்னு சொன்னா இது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கும், இருளுக்கு போயிடும். இது இருளுக்கு போயிடுச்சுன்னு சொன்னா இதை பிடிச்சு நீண்டு இழுத்துட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால எப்பொழுதுமே கேஸ் பலூன் பாத்தீங்கன்னு சொன்னா விட்டீங்கன்னு சொன்னா கேஸ் பலூன் என்ன மேல போயிடும், கண்ட்ரோலே இல்லாது. அதுக்கு என்ன பண்ணுவானா கீழே ஒரு சின்ன ஒரு இரும்பு வச்சு கட்டி அதுல வச்சிருவான். இப்ப இரும்பு இருக்கிறதுனால என்ன ஆகுது, எங்கேயுமே போக முடியாது. அது ஒரு இடத்துல இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்குமே தவிர ஆனா இருக்கிறது ஒரு இடத்துல. அதே போல இறைவன் நம்ம இடத்துல ஒன்றாய் இருப்பது நாம் நிலைத்து இருக்கு மாதிரி கேஸ் பலூன் மாதிரி அதை பிடிச்சி அப்படி அழுத்தி உள்ள வச்சுட்டு இருக்கு, இல்லைன்னா நிக்காது. எப்பவுமே இந்த உடலுக்கு இந்த உயிருக்கு என்ன ஒரு தன்மைன்னு சொன்னா எப்பொழுது இந்த உடலை விட்டு நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது நிற்கும். உயிருக்கே உரிய தனி நிலை என்னன்னு சொன்னா, இது எப்பவுமே இதனுடைய தன்மை உடல்ல இருக்கிறதுக்கு பிடிக்காது. எப்படா இந்த உடலை விட்டு வெளியில வரலாம் அப்படின்னு தான் இந்த, எப்போ உடலையும் உயிரை இறைவன் சேர்த்த உடனேயே இது எப்போ வெளியில வரலாம் தான் இணங்குமே தவிர, உள்ள இருக்கிறது எப்பவுமே இது விரும்பாது. ஆனா இறைவன் ஒரு சின்ன ஒரு டாக்டிஸ் பண்றது, இது இருக்கிற மாதிரி இதை வைக்கணும்னு சொல்லி இதுக்கு எல்லா வகையான பற்றையும் கொடுக்கும். இந்த உடல் மேல நீ பற்று வச்சுக்கோ அப்படின்னு உடல் பற்றை கொடுக்கும். எந்த பற்று என்பதாக சொன்னாலும் அதுக்கு ரொம்ப மேல நிற்கிற பற்று பாத்தீங்கன்னா உடல் பற்று. இந்த உடல் மேல ஒரு பற்றை கொடுத்து அப்படி பிடிச்சு வைக்கிறேன், ஐயோ என்னுடைய உடம்பு, என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய தலை, என்னுடைய கண் அப்படின்னு சொல்லி இந்த உடல் மேல பற்று இருக்க இருக்க நான் இதுல இருக்கணும் அப்படின்னு. ஒரு மனைவி மேல பற்று, நான் இல்லைனாலும் உனக்காவது நான் இருக்க வேண்டும். இப்படி எல்லா பற்றையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உன்னை சுத்தி பற்றாக வச்ச உடனே என்ன ஆகும், இது வெளியில போலான்னு நினைச்சது பாருங்க, அப்படியே மாறிடும், வயசு வருஷம் ஆயிடும், உள்ள நான் இருக்கணும் அப்படின்னு ஆயிடும். இதோடைய ஆன்மாவுடைய உண்மை இயல்பு என்னன்னு சொன்னா, என்னை கட்டுப்படுத்த கூடாது, நான் உள்ள இருக்க மாட்டேன், என்னை கட்டுப்படுத்தாது. ஏன்னா வியாபக தன்மை உடையது ஆன்மா. சைவ சித்தம் ஆன்மா என்பது வியாபக தன்மை உடையது. வியாபக தன்மைன்னு சொன்னா விட்டு வெளியில வந்த உடனே என்ன ஆகும், இது வியாபக தன்மை பெற்றோம். உள்ள இருக்கும் போது என்னாகும், சின்னதா படும், குறுகிடும். எப்ப உடலுக்குள்ள வந்துருச்சோ வியாபக தன்மையை அது இழக்கும். இது சைவ சித்தம். வியாபக தன்மை இழந்த காரணத்தினாலே தான் இது உள்ளே இருக்கின்ற நிலையிலே பெருமான் எல்லா வகையான பற்றையும் கொடுத்து உள்ளே அழுத்துகின்றார். இப்படி ஒன்றாய் இருப்பது இந்த உயிர், இந்த உடலிலே நிலையாக இருப்பதற்கு ஒன்றாய் இருப்பார். இந்த உயிரினுடைய அறிவை விளக்கம் செய்வதற்கு வேறாக இருக்க வேண்டும். எப்படி சூரிய ஒளி கண்ணொளிக்கு விளக்கமாக அமைகின்றதோ அதை போல வெளியிலே இருந்து நமக்கு விளக்கம் தெரியணும்னு சொன்னா எல்லாவற்றையும் அவர் வெளியிலே இருக்கணும், வேறாக இருந்து உணர்த்த வேண்டும். அப்பா உணர்த்துற மாதிரி, அப்பா உணர்த்துவது வேறாக இருந்து நமக்கு உணர்த்துவது போல, இறைவன் நமக்கு வேறாக இருந்து உணர்த்துவது இந்த ஆன்மா அறிவு விளக்கம் பெறுவதற்கு வேறாக இருந்து உணர்த்துதல். அறிவுல எல்லாம் தூசி எல்லாம் படிஞ்சு அது விளக்கம் இல்லாமல் இருக்கும். அப்படி அறிவை விளக்கம் செய்கின்ற நிலையிலே வேறாக இருப்பார். உடனாய் இருக்கின்ற தத்துவம் தான் சிறப்பான தத்துவம். அதுதான் அனுபவத்தை ஊட்டுவது. அனுபவம் உனக்கு நிகழ வேண்டும் சொன்னா இறைவன் உடனாக இருந்தால் மட்டும்தான் அனுபவம் நிகழும். ஒரு உதாரணம், நீச்சல் கத்துக்கணும்னு சொல்லி நீச்சல் குளத்துல இறங்குற பொழுது அந்த பிராக்டிஷனர் அவரு என்ன பண்ணுவாரு, நீச்சல் கத்துக்கிற அவரு அந்த குழந்தைய எடுத்து அந்த பையனை எடுத்து என்ன பண்ணுவார், நீச்சல் அடிக்க கத்து கொடுப்பாரு. அப்படி கத்து கொடுக்கும் போது தானும் அந்த அவனோட சேர்ந்து நீச்சல் அடிக்கணும், எப்படி அடிக்கணும்னு காமிக்கணும். உடனாக இருந்து எப்படி செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும்னு காட்டினா உடனே பிடிச்சுக்கும். வேற இருந்து நீச்சல் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் தெரியுமா, 180 பக்கத்துக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் எழுதியிருக்கிறேன் நீச்சல் எடுப்பதை கற்றுக் கொடுப்பது எப்படின்னு. பிளீஸ் ரீடிங் பிராக்டிஸ் சத்தியமா வராது. கார் ஓட்டுவது எப்படி தெரியுமா அப்படின்னா 150 பக்கம் 200 பக்கம் எழுதி கையில கொடுத்தாலும் பிரேக்கையும் பிரேக்க பிடிக்கிறது, கிளச்ச பிடிப்பான், கிளச்ச பிடிக்கிறது, ஆக்சிலேட்டர் பிடிப்பான், ஆக்சிலேட்டர் பிடிக்கிறதுக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து அழுக்கும், ஃபைனலா டேமேஜ் தான். வேறா இருந்து உணர்த்தினா அனுபவம் வராது. உடனாக இருந்தா மட்டும்தான் அனுபவம் வரும். அப்ப உடனாக இருப்பது எதுக்குன்னு சொன்னா அனுபவத்தை ஊட்டுவதற்காக உடனாக இருப்பார். அப்படி கண்ணார் இரவி என்பது வேறாக இருந்து அறிவை விளக்கம் செய்வதற்கு வேறாக இருந்தவர் கண்ணார் அமுதவுமாய் இருந்து உடனாக இருந்து அனுபவத்தை ஊட்டுகின்றார். ரெண்டுத்தையும் சொன்னார், கண்ணார் அமுதம், கண்ணார் இரவி, வேறாக இருத்தல். எங்கள் சிவம் கண்ணார் அமுதவுமாக இருந்து எனக்கு அனுபவத்து. இதுல ஒரே ஒரு சின்ன ஒரு கீ என்ன, நீச்சல் குளத்துல ஒரு சின்ன கேள்வி, நீச்சல் குளத்துல அடிச்சு கத்து கொடுக்கிறார் இல்லையா, கற்றுக் கொடுக்கின்ற பொழுது பிராக்டிஷனர் யாருக்கு கத்து கொடுக்கிறாரோ அவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க கத்துக் கொள்ளுங்க ட்ரெயினர், இந்த ட்ரெயினர் கத்து கொடுக்கின்ற பொழுது அவரும் உடனால அப்படி அடிச்சு எப்படி அடிக்கணும் இப்படி அடிக்கணும்னு சொல்லி இவர் அடிக்கின்ற பொழுது அவர் அதை பார்த்து கற்றுக் கொடுக்கின்ற போது உடனா இருந்து கத்துக்கிறார். இப்ப கற்றுக் கொடுப்பவருக்கு அடிக்கிற போது அடிச்சு கத்து கொடுக்கிற பொழுது ஒரு அனுபவம் உண்டு, அனுபவம் உண்டு. எப்படின்னா இவரும் கூட இருக்கிறதுனால அந்த பையனுக்கு வர்ற அனுபவம் எல்லாம் இவருக்கும் வரணும் இல்லையா. அப்ப இறைவன் நமக்கு உடனா இருந்து அனுபவத்தை செலுத்துகின்ற பொழுது உபமனில் இறந்தன அயரா அன்பின் அரண்கடல் செலுமே. ஒரு சின்ன ஒரு வேறுபாட்டை மட்டும் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கங்க. எக்ஸ்பிளைன் பண்றது அப்புறம் பண்ற வேண்டாம். நம்ம சைவ சித்தாந்தம் படிக்கும் போது இப்ப கத்து கொடுக்கிறார் இல்லையா, இவர் கத்து கொடுக்கிறவர், கத்து கொடுக்கிற அவருக்குனால இவருக்கு டைட்னஸ் வரும், இவருக்கும் அனுபவம் வரும். ஆனா இறைவனுக்கு ஆன்மாவோடு அனுபவத்தை கொடுப்பாரே தவிர அவர் அனுபவிப்பதில்லை. இதுதாங்க ரொம்ப, அம்மா சாப்பாடு ஊட்டிட்டே வருவா, சாப்பாடு ஊட்டிட்டே இருக்கும்போது குழந்தைக்கு நான் பாரு எப்படி சாப்பிடும் பாரு எப்படி பாரு அப்படின்னு போடுவா ஒரு வாய். உடனே குழந்தை ஆண் பார்க்கும், உடனே அதுக்கு ஒரு வாய் அப்படியே போட்டுருவான். இப்ப குழந்தையை ஊட்டுகின்றது அனுபவம், தான் சாப்பிடுறது அதை ஊட்டுவதற்காக செய்கின்ற நிலை. இப்ப சாப்பிட்டதுனால தான் அனுபவம் பெறா, அனுபவம் கொடுக்கறதுனால இறைவன் அனுபவப்படுறதில்லை. இதான வேறுபாடு. உதாரணத்தை சொல்லும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். உதாரணம் என்னவோ உடனாய் இருப்பதனாலே அனுபவத்தை ஊட்டுவது என்பதாக நின்றாலும் லிமிட்டட். இங்க இந்த அனுபவம் இந்த இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா லிமிட்டட். ஏன்னா கற்றுக் கொடுப்பவர் டயர்டாயிடுவார், கற்றுக் கொடுப்பவர் அவரும் அனுபவிப்பார். அப்புறம் இறைவனுக்கும் நடக்கும் விருப்பு எனக்கும் வெறுப்புன்னு வந்துடும். விருப்பு வெறுப்பு இல்லாதது சிவம். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. வேண்டுதல் வேண்டாமை இலான் என்று சொல்லக்கூடிய நிலையில இருப்பது சிவம். எனக்கு இவன் வேண்டியவன் இவன் வேண்டாதவன்றதே கிடையாது. இறைவன் இடத்துல போனா எல்லாம் சமம். அப்படி எல்லாவற்றையும் இன்பமே வடிவாக இருக்கக்கூடியது எப்படி இன்பத்தை அனுபவிக்கும் அப்படின்னு ஆயிடும். கற்றுக் கொடுக்கின்ற போது தானும் அந்த அனுபவம் அனுபவிச்சாரானா இல்ல. இது ஒரு சின்ன ஒரு குறிப்பு. என்ன உதாரணத்தை சொல்ற போது உதாரணம் சைவ சித்தாந்தத்திற்கு மாறாக அமையக்கூடாது. அதனாலதான் அந்த உதாரணத்தை சொல்லி இந்த குறிப்பையும் உங்களுக்கு சொல்றேன். வேற எங்கேயும் இந்த உதாரணம் சொன்னாலும் உதாரணத்திற்கு பிறகு இந்த ஒரு கருத்தை நாம சொல்லலைன்னு சொன்னா சைவ சித்தாந்தம் படிக்கலன்னு ஆகும். சைவ சித்தாந்தம் இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை, அஸ்திவாரமே இல்லாம பவுண்டேஷனே இல்லாம போட்ட மாதிரி. ஆக கண்ணார் அமுதமாய் நின்று அவன் வழங்கிய அந்த அமுதத்தை திரு அண்ட பகுதி என்று சொல்லக்கூடிய திரு அண்ட பகுதியின் இறுதியிலே சொல்றார். கண்ணார் அமுதத்தை வழங்கிய அந்த சிதப்பு எப்படி இருந்தது என்பதாக சொன்னால், திரு அண்ட பகுதியினுடைய கடைசி பகுதியிலே 174 வரியிலே இருந்து 182 வரி, 5-6 வரிகளிலே அந்த கண்ணார் அமுதத்தினுடைய சிறப்பை சொல்றார் எப்படி இருந்தது என்பதாக. 175 182
அதை அனுபவிச்சவர் வள்ளல் பெருமான். அதனாலதான் இரு என்ற தனி அகவல் எனக்கு இயம்புதியே. ஏன் இரு என்றதை ஒரு தனி அகவல் சொன்னாரு வள்ளல் பெருமான்? இந்த இரு என்பதை இருப்பது ஆக்கினன் குட்டு இருன்னு சொன்னார். நம்ம வாழ தானே தொடங்கணும், வா வான் குட்ட, வா என்ற வான் கருணை, வான்னு சொல்லி எல்லாவற்றையும் கொடுத்த மணிவாசக பெருமான் இரு என்பதாக சொன்னார். எங்க இரு? வான் கூப்பிட்டவரு. வான் கூப்பிட்டா என்னங்க பொருள்? வான்னா கூட்ட கூட்டிட்டு போறதுதானே பொருள். கடைத்தெருவுக்கு போற வா, சினிமாவுக்கு போற வா, திருப்பரந்துரையில இருந்துட்டு நான் கைலாசத்துக்கு போற வா, கைலை புகுநெறி இதுதான் போதராய் என்று அருளா இப்படி சொல்லிட்டு இரு அப்படின்ட்டா. வா வா வான் கூப்பிட்டு இரு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் பண்றாரு பாருங்க. இவர் பண்ற வேலைக்கு யாரு, இவரை போய் யார் கேள்வி கேக்குறது? சிவபெருமான. சிவபெருமான் மட்டும் நம்ம கையில மாட்டினார் வச்சுங்க, மணிவாச பெருமான ஏன் அப்படி சொன்னேன்னு நம்ம பிடிச்சு ஒரு உழுகு உழுகணும். ஏன் அப்படி சொன்ன? வான் கூப்பிட்டு இருன்னு சொன்ன ஒரு ஆள் வான் கூப்பிட்டு இருன்னு நான் சொல்லலன்னா உனக்கு திருவாசகம் கிடைக்குமான்னு கேட்பேன். நீ உழுக்கு நீங்க வான் சொல்லி இருன்னு சொல்லலன்னா திருவாசகம் கிடைக்குமா? இரு என்ற தனி அகவல் எனக்கு இயம்புதியே. வள்ளலார் திருவண்ட பகுதியில இருக்கக்கூடிய எல்லா சொற்களையும் பார்த்துட்டே வந்தவர் கடைசியில என்னையும் இருப்பது ஆக்கினன், இருப்பது ஆக்கினன் இரு அப்படின்னு அந்த அந்த ஒரு சொல்ல பிடிச்சார். இருப்பது ஆக்கினன் இரு என்ற தனி அகவல், தனி அகவல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இதுல ஒரு அற்புதமான சிறப்பு. அகவல் முழுக்க நிற்கும், இந்த அகவலிலே தனித்து நிற்பது இரு. ஆகவே அது தனி அகவல், இருவே தனி அகவல் அல்ல. அகவலிலே தனித்து நிற்கக்கூடிய ஒரு சொல் இரு. ஆகவே அதை தனி அகவல் ஒவ்வற்ற நிலை அந்த சொல் என்பதாக இருன்னு சொன்னார். வா என்று கூப்பிட்டு இரு என்பதாக சொல்லி கருணை வான் தேன் கலக்க செய்த அந்த நிலை, அப்படி கருணை வான் தேன் கலந்த நிலையிலே இருந்த அந்த தன்மையை அண்ணாமலையான் அடிக்கமலத்தை சொல்லி அவர் சொல்றார். பெண்ணாய் ஆணாய் அலியாகி பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் பேராகி, விண்ணு மண்ணு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பொருள்களும் எப்படின்னு சொன்னா எல்லாம் சிவமாகவே நிற்கின்ற நிலை, ஆனால் அத்துணைக்கும் வேறாய் நிற்கும் நிலை. ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றி, ஒன்றும் நீ அல்லை இந்த உலகத்துல. இதுதான் சிவம் என்பதாக. சூரியன் தான் சிவம் அப்படின்னா சூரியனும் சிவம், சூரியனா சிவம் சூரியனும் சிவம், சந்திரனா சிவன் சந்திரனும் சிவம், அகரமா சிவம் அகரம் போல சிவம், அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு, அகரம் ஆதி பகவனுக்கு, அகரம் ஆதி பகவனுக்கு ஓமையே தவிர அகரமே ஆதி பகவன் அல்ல. ஓமை சொல்லுகின்ற பொருள் ஒன்றும் நீ அல்லை. அகரத்தை காட்டி சொல்லலாம், ஆனா அகரத்துக்குள்ள சிவத்தை அடக்க முடியாது. அகரம் காட்டுவதற்குரிய பொருளே தவிர அதுவே பொருள் அல்ல. என்ன சொல்றாரு? எல்லா இடத்திலேயே சிவன் இருக்கிறான்னு சொல்றமே தவிர இதுதான் சிவம் என்பதாக சுட்டி அறியப்பட முடியாதது இது என்பதாக காட்டுவதுதான் மணிவாசக பெருமானுடைய தன்மை என்பதாக சொல்லி அதை நிறுவுகின்ற இடம் கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ. இதுதான் இந்த கன்க்ளூஷன். கடைசியில வருகின்ற பொழுது நமக்கு என்ன ஆக வேண்டும் என்பதாக சொன்னால் இதுதான் ஆகணும். எல்லாம் பாடல் 33வது பதிகம் குழைத்த பத்து, குழைத்த சொன்மாலை என்பதாகவே திருவாசகத்துக்கு பேரு. திருவாசகத்துல குழைத்த சொன்மாலையில குழைத்த பத்து கிடைக்குதுன்னா சும்மாவா? திகைப்பு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் திருவாசகம், திகைப்பை மாற்றுவது திருவாசகம். சும்மா மேல உட்கார்ந்துட்டு சொல்றதெல்லாம் இல்ல, மணிவாசகர் பெருமான் அரண்மனை வாசகம் 100 வருஷமா பாண்ட சபையில சொல்றாங்கன்னா சாதாரணம். ஆனா இப்ப வேணா 100 நாள் முன்னாடி பேச ஆரம்பிச்சிருப்பேன். அனுபவத்தினுடைய சான்றோர்கள் அனுபவித்து அனுபவித்து சொன்னதை நம்ம சொன்னாலே போதும், அந்த அனுபவ வாக்கு தானே திருவாசகம். திருவாசகம் படிச்சு வர்றதுனால சொல்றது திருவாசகம் இல்லை, அனுபவத்தினால வர்றதுதான் திருவாசகம். திருவாசகத்துக்கு பொருள் நேரம் பதவுரை தெளிவுரை தெளிப்பு பொழிப்புரை எடுத்துட்டு போய் படிச்சா திருவாசகம் இல்லைங்க. அது திருவாசகம் என்பது அனுபவ நிலையில வரணும். திருவாசகத்தை நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்விலே பயன்படுத்தி அனுபவம் என்ன சொன்னது அதுதான் திருவாசகத்துக்கு வர. பிணைக்கிடாத பெருந்துரை பெருமான் குன்றக்குடி அடிகளார் எழுதியிருக்கிறார், அற்புதமான உரை, அனுபவ உரை. பிணக்கிலாத பெருந்துரை பெருமானும் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிலாததோ இன்பம் வரும் என்பதாக சொல்லி பொழிப்புரையை படிச்சில்லை, அனுபவ உரையாக சொல்ல. 4 அகவலுக்கு மறைமலை அடிகளார் உரை எழுதியிருக்கிறார், அனுபவ உரை 4 அகவல். அப்படி ஒவ்வொன்றும் அனுபவ நிலையிலே வெளிவர வேண்டும். திகைத்தால் தேற்ற வேண்டாமோ, திகைத்தால் என்னை தேற்றினான் என்று அனுபவத்திலே வெளிப்பட்டது. திருவாசகத்தை படிச்சு திகைப்பு நீங்கியவர்கள் எத்தனையோ பேர். அனுபவ நிலையில என்ன திகைப்பு என்ன வந்தாலும் சரி, நாளைக்கு பாஸ் நம்மளை திட்ட போறாரு, என்ன சொல்ல போறாரோ தெரியல அப்படின்னு சொன்னா இந்த திருவாசகத்தை எடுத்து படிக்க. இன்னைக்கு நல்லா வியாபாரம் நடக்குமோ இல்லையோ என்ற திகைப்போட ஒருத்தர் எழுந்திருக்கிறானா காலையில, கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் அத்தனையும் கொடுக்கும், அத்தனை திகைப்பையும் நீக்கக்கூடியது திருவாசகம். வாழ்வியல் நூல் இந்த திருவாசகம். திருவாசகம் வாழ்வோடு வாழ்வாக நம்முடைய வாழ்வாக நிற்கின்ற நூல் திருவாசகம். நம்முடைய வாழ்க்கையோடு ஒட்டியது திருவாசகம். முழிக்கிறதுல இருந்து உறங்குற வரையில திருவாசகம் தான் இருக்கும், அத்தனைக்கும் திருவாசகத்துல இருக்கு. உறங்குகின்ற பொழுது என்ன வேண்டும், உறங்கறதுக்கு பாட்டு எழுதியிருக்கிறார் மணிவாசகம். முழிக்கிறதுக்கு முழிச்சே இருக்கிறதுக்கு பாட்டு எழுதியிருக்கிறார். விழிப்போட இன்னைக்கு திருப்பூசல் பாருங்க, பொன்னூசல் இன்றைக்கும் நம்முடைய கடைசியில பள்ளி பள்ளியறை பூஜை, பள்ளியறை பூஜையில இன்றைக்கும் திருப்பூசல். எல்லா விழிப்புல இருந்து உறக்கத்தில இருக்கும் போதிலிருந்து உறங்குகின்ற வரையிலும் திருவாசகம் நம்முடைய வாழ்வோடு ஒட்டியது. திகைப்பை மாற்றுவது திருவாசகம், சத்தியமான வாக்கு. எந்த திகைப்பு இருந்தாலும் அந்த திகைப்பினை மாற்றுவது திருவாசகம். தீமை நன்மை முழுதும் நீ அவன் ஒப்படைச்சிட்டீங்கன்னா கம்ப்ளீட், அவன்கிட்ட போனதுக்கு அப்புறம் அவர் பண்ணிதான் ஆகணும், அவர் தலையில போட்டுருங்க. மணிவாசக பெருமான் சொல்றாரு, நீயே வச்சுக்கிட்டு சுமந்துட்டு இருக்கிற மண்ணு சுமக்கறதுக்குன்னே ஒருத்த இருக்கிறான். சுமக்கிறது நீ, உன்னுடைய தொழில் இல்ல சுமக்கிறது அவன், கிடக்கிறதுக்கு நான், எடுத்து சுமப்பவன் அவன், கிடப்பது நான். அவன் எடுத்து நம்ம சுமைகளை சுமக்கணும். பணி செய்து கிடப்பது தன் கடன், அடியேனையும் தாங்குதல் சுமக்கிறது, சுமக்கிறது அவர், கிடக்கிறது நான். கிடத்தல் என்ற நிலை ரொம்ப சிறப்பான நிலை. தன் செயலற்று நிற்கும் நிலை கிடத்தல், தன் செயலற்று நிலை இருக்கும் நிலை கிடத்தல். அப்படி இறைவனிடத்திலே தன்னையே ஒப்படைக்கும் நிலையிலே இருக்கின்ற இந்த ஆன்மாக்களுக்கு அண்ணாமலையான் அடிக்கமலத்தை வணங்கிய இந்த அற்புதமான நிலையுடைய ஆன்மாக்களுக்கு அற்புதமான பரிசை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று மணிவாசக பெருமான் விளக்கம். பரிசு கொடுக்காம அனுப்புறதா? அண்ணாமலையானை வணங்கினதுக்கு அப்புறம் என்ன பரிசு கொடுக்கும் இல்லீங்களா? அண்ணாமலையானை வணங்கிய பிறகு பரிசு கொடுக்காம போகக்கூடாது. ஆகவே அண்ணாமலையானை வணங்கிய பிறகு இந்த பரிசினை பெற்று எல்லோரும் செல்ல வேண்டும் என்று 36வது திருப்பதிகம் திருப்பாண்டி திருப்பதிகம் அதிலே 6வது திருப்பாடல் இந்த பரிசோடு சென்று நாம் இந்த புத்தாண்டை, புத்தாண்டு பரிசு. நீங்க எனக்கு பரிசு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, திருவாசகம் வழியாக இந்த புத்தாண்டுக்கு 54வது ஆண்டு கொடுக்கும் பரிசு இந்த பரிசு. ஆக இதை திருவாசகம் வழியாகவே, திருவாசகம் மூலமாகவே, திருவாசகம் மட்டுமே காட்டும் புத்தி பரிசு இது என்பதாக 36:6.